கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் மாதம் 31 தேதி வரையான காலப்பகுதியில் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
அன்பான மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தினை இந்த ஊவா வானொலி சேவையினூடாக தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஊவா வானொலி குருகுல கல்வி சேவையினூடாக 7வது தடவையாகவும் தரம் 5 மாணவர்களை சந்திக்கும் ஆசான் கானா சுந்தரம் பிள்ளை, பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. ஹா மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியானது தரம் 5 மாணவர்களாகிய உங்களுக்கு சுற்றாடல் சார்ந்த செயற்பாட்டின் பாடத்திலுள்ள 7வது பாடமாகிய பாதுகாப்பும் கரிசனையும் என்ற பாடம் தொடர்பாக விளக்கலாம் என நினைக்கிறேன். ஹா மாணவர்களே, இந்த உலகத்தின் படைப்பானது மிகவும் அற்புதமானது. அதில் எல்லா படைப்புகளையும் விட மனிதனின் படைப்பானது ஒரு வித்தியாசமானது. மனிதன் பிறந்தது முதல் தமது வாழும் காலத்தில் பல்வேறான சந்தர்ப்பங்களில் எதிர்பாராத இடம்பெறும் விபத்துக்கள் பல உள்ளன. உதாரணமாக, வாகனம் செலுத்தும் போது, தொழில் செய்யும் போது, அல்லது உணவு பானங்கள் பாதுகாப்பு இல்லாத போதும், அல்லது தொற்று நோய்களால் பீடிக்கப்படும் போதும் பல விபத்துக்கள் நேரிடலாம். அவ்வப்போது இடம்பெறும் விபத்துக்களையும் கொள்ளை நோய்களையும் இயன்ற அளவுக்கு தவிர்த்து செயற்படுவது காலத்தின் தேவையாகும். சிறு பராயம் முதலே அதற்கு தேவையான அனுபவங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு எடுத்துக் கூறக்கூடியதாக இருக்கும். ஆ மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் தற்போது நாம் வாழும் காலம் எப்படிப்பட்டது என்று. அதாவது, பல்வேறு விதமான பயங்களுக்கு, பயத்திற்கு அல்லது விபத்துக்கள் சம்பந்தமான விடயங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த காலம் எங்களுக்கு மிக முக்கியமான காலமாக இருக்கின்றது. அதாவது, எங்களை நாடியுள்ள அல்லது எங்களை தொற்றியுள்ள இந்த நோய், கொரோனா என்ற நோய் எங்களை சூழ்ந்துள்ளது என்பது எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இந்த பாடமும் அதனுடன் தொடர்புடையது என்பதை நாம் நினைவிற்கொண்டு தொடர்ச்சியாக இந்த பாடத்தினை முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிப்போம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எதிர்பாராமல் இடம்பெறும் நிகழக்கூடியதாக இருக்கக்கூடிய பாம்பு தீண்டல், நாய் கடித்தல், வாகன விபத்து, மரத்திலிருந்து அல்லது உயரத்திலிருந்து விழுதல், நீரில் மூழ்குதல் போன்ற விபத்துக்களை பற்றியும், அச்சந்தர்ப்பங்களின் போது எம்மால் செய்யக்கூடிய முதலுதவி பற்றியும் விளக்கலாம் என நினைக்கின்றேன். இந்த பாடத்தினூடாக உங்களுக்கு இந்த விடயத்தை அறிந்து கொள்வதற்கு மேலும் சில விளக்கங்களை பெற்று அதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால், நீங்கள் ஏற்கனவே பல்வேறு விதமான விபத்துக்கள் பற்றியும் அல்லது விபத்துக்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும் முறைகளை பற்றியும் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். எனினும் இன்றைய பாடத்தினூடாகவும் மேலதிக விளக்கத்தை அளிப்பதன் மூலம் நீங்கள் இந்த விடயத்தில் ஆர்வமான விடயங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மாணவர்களை, நீங்கள் அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய வகுப்பு நிலையில் இருப்பது போல அல்லது உங்களுடைய வீட்டு சூழலில் இருக்கும் நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்து பாடத்தினை கேட்டுக்கொள்ளும்படி நான் ஆரம்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர் செல்வங்களே, நான் முன்னர் கூறியது போல ஒருவருக்கு எதிர்பாராமல் ஏற்படும் விபத்துக்களின் போது பாதிக்கப்பட்டவர் பல்வேறான அசௌகரியங்களுக்கு உள்ளாகி விடுவர். இவ்வேளையில் நாம் எம்மால் இயன்ற முதல் உதவி செய்து அவரை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும். ஆம் மாணவர்களே, முதல் உதவி என்றால் என்ன இதனை பற்றி நீங்கள் சற்று விளங்கிக் கொள்வது நல்லது என நான் நினைக்கின்றேன். ஒருவருக்கு திடீரென ஏற்பட்ட விபத்தின் போது அவரை விபத்திலிருந்து காப்பாற்றும் விதத்தில் வைத்தியரை நாடும் வரைக்கும் எம்மால் செய்யக்கூடிய ஒரு சிறு உதவியாகும். ஆம் பிள்ளைகள், நீங்கள் முதலுதவி செய்வதற்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிலர் வந்து எதிர்பாராத முறையில் சில விபத்துக்கள் ஏற்படும் பொழுது சிலர் தனது ஆர்வத்தின் மூலமாக அல்லது அவர்களை காப்பாற்றும் முகமாக எங்களால் இயன்ற பல உதவிகளை செய்வோம். ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் நாம் செய்யும் முதலுதவியானது சரியான முறையில் செய்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். சிலர் தன்னுடைய முயற்சியின் காரணமாக செய்கின்ற உதவியானது அவர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய விதத்தில் அல்லது அவரை காப்பாற்றும் விதத்தில் அமைவது சிறந்ததாகும். எனவே பிள்ளைகள், முதலுதவி என்று சொல்லும் பொழுது நீங்கள் யாரிடமாவது, நீங்கள் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் எங்களால் செய்யும் உதவியானது வைத்தியரிடம் கொண்டு செல்லும் வரைக்காக நாங்கள் செய்யக்கூடிய சிறு உதவி என நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் பிள்ளைகள், நீங்கள் எல்லோரும் முதலுதவி செய்வதற்கு தயாராக இருப்பீர்களா? ஆம், தயாராக இருக்கலாம். மற்றவர்களுக்கு நாங்கள் ஆபத்து ஏற்படும் பொழுது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க இயலாது. ஆனாலும் சிறு உதவிகளை நாங்கள் செய்யலாம். ஆனால் செய்வது என்றாலும் தகுந்த முறையில், எங்களுக்கு தெரிந்த முறையில் அதனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் பிள்ளைகள், முதலுதவியை பற்றி நான் சிறிது விளக்கம் கூறினேன். இப்போது முதலுதவி செய்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் பார்ப்பதற்கு அல்லது நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவீர்கள் என நினைக்கிறேன். எனவே அது சம்பந்தமான விடயத்தையும் நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படியென்றால் முதலுதவி செய்பவர் எப்படியான பண்புகளை கொண்டிருத்தல் வேண்டும்? அதாவது முதலுதவி செய்த அனுபவம் இருத்தல் வேண்டும், முதலுதவி செய்பவரின் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவரின் உள்ளத்தை திடகாத்திரமாக தைரியமாக வைத்துக் கொள்வதற்கு என்ற உதவிகளை செய்து வேண்டும், மேலும் உடலில் நோயினால் பீடிக்கப்பட்டோ அல்லது உடல் காயங்கள் எதுவும் இல்லாதவராக இருத்தல் வேண்டும். விளங்கியத பிள்ளைகள்? அதாவது முதலுதவி செய்பவருடைய பண்புகள் சில இருக்கின்றன. அந்த பண்புகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது அவருக்கு விபத்தில் ஏற்பட்ட ஒருவருக்கு நாம் செய்யும் போதே எங்கள் மீது தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். அதே போல் அந்த பாதிக்கப்பட்டவருடைய உள்ளத்தை அல்லது மனதை நல்ல ஒரு முறையில், திருப்தியான முறையில் வைத்துக் கொள்வதற்கு அவரை நாங்கள் காப்பாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்படியென்றால் முதலுதவி செய்பவரினுடைய தன்னம்பிக்கையும் அந்த முயற்சியும் அவர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் இந்த வேளையில் உங்களுக்கு அறிய தருகிறேன். அப்படியென்றால் இப்போது முதலுதவி சம்பந்தமான விடயங்களை அறிந்து கொண்டிருப்பீர்கள். நாம் எங்களுடைய சூழலில் பல்வேறான விபத்துக்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் கூட உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் கூறியது போல சில பிராணிகள் மூலம் அல்லது எதிர்பாராமல் வீட்டு சூழலில் அல்லது வாகனங்களில் செல்லும் போது அல்லது சில வேலைகளில் அல்லது தொழிலில் ஈடும் பொழுது இவ்வாறான எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்படுவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நான் எவ்வாறான முறைகளில் அவர்களை நாங்கள் பாதுகாத்து அவர்களை நாங்கள் விபத்திலிருந்து தடுக்கலாம் என்று நாங்கள் சில விடயங்களை மாத்திரம் உங்கள் முன்னிலையில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அப்படி அந்த வகையில் இன்றைக்கு நாம் முதலாவதாக எடுத்துக்கொண்டபடியும் பிராணிகள் தொடர்பான முறையில் விபத்துக்கள் ஏற்படும் பொழுது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆம் பிள்ளைகள், பாம்பு கடித்தல் தொடர்பான விஷயத்தை நாம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். பாம்பு என்றவுடன் பயந்து விடாதீர்கள். பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள் தானே. ஆகவே நீங்கள் பாம்பு என்றவுடன் நீங்கள் பயந்து விட வேண்டாம். இது சாதாரணமான எமது சூழலில் எதிர்பாராமல் நடக்கின்ற ஒரு விடயமாகும். பாம்பு கடித்தல் என்பது உங்களுக்கு தெரியும். பாம்பு கடித்தலானது ஒரு சாதாரணமாக எங்களுடைய வீட்டு சூழலில் அல்லது பல்வேறு வேலைத்தளங்களின் போது எதிர்பாராமல் நடக்கக்கூடியது ஒன்று. உதாரணமாக பட்டைக்குள் வேலை செய்யும் போது அல்லது இரவு வேலைகளில் நடந்து செல்லும் போது அல்லது சாதாரணமாக வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள மரம் அல்லது விறகு கட்டுகள், சில சட்டி பானைகள் அல்லது சில பாத்திரங்கள் வைத்திருக்கின்ற அந்த சந்துகளில் இது அநேகமாக இருந்திருக்கக்கூடும். நாம் எதிர்பாராமல் வேலை செய்யும் பொழுது உடனே எங்களை தீண்டுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது பிள்ளைகள். எனவே நாம் எந்த ஒரு வேலையும் செய்யும் பொழுதுவதற்கு முன்பு அபாரான இடங்களில் நாம் மிக பாதுகாப்பான முறையில் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களை காத்துக் கொள்வதற்கு ஏற்றவாறு, அதாவது அந்த இடத்தை நாம் அவதானமாக ஈடுபடுவது அவசியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். முதலுதவி செய்வது எப்படி என்பது பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது தானே. ஆகவே பாம்பு கடித்தல் என்றவுடன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பாம்பு கடிக்கும் பொழுது அந்த பாம்பினுடைய வாயிலிருக்கின்ற பற்கள் எவ்வளவு ஆழமாக பதிகிறதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அதனுடைய பற்களிலிருந்து வெளியேறும் அல்லது அதன் பற்களிலிருந்து உடலில் சேர்க்கப்படும் நஞ்சானது உடலில் கலக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பாம்பின் பற்கள் எமது உடலில் அல்லது அநேகமாக உங்களுக்கு தெரியும், காலில் அல்லது கைகளில் எங்களுக்கு பாம்பு கொத்தும் பொழுது அந்த பல்லினுடைய ஆழமாக பதியும் போது சில நேரங்களில் எங்களுக்கு விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு நான் சொன்னேன். அதே போலத்தான் நாம் அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு நாங்கள் முடிமான அளவு முயற்சிக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் வைத்துக் கொள்வோம், பாம்பு கடிக்கும் பொழுது அந்த பல்லு படும்வாதாக தெரிந்தால் உடனே கையையோ காலையோ அந்த பட்ட இடத்திலிருந்து கைகளை உதறிக்கொள்ள வேண்டும் அல்லது காலை உதறிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதே எங்களுக்கு அந்த பாம்பு கடியினுடைய தாக்கம் எங்களுக்கு மிக குறைவாக இருக்கும். அதுவும் நாங்கள் அந்த நேரத்தில் செய்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆம் பிள்ளைகள், நாம் இந்த நேரத்தில் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நாம் இவரை எவ்வாறு காப்பாற்றுவது? சில வேளைகளில் பாம்பு கடித்தலின் போது இடம்பெற்ற ஒரு சம்பவமாக எடுத்துக்கொண்டால் அந்த நேரத்தில் நாம் இவ்வாறு அவரை காப்பாற்றுவது என்று நாம் பார்ப்போம். முதலில் பாம்பு கடித்த இடத்தை இனம் காண வேண்டும். உதாரணமாக உடலின் எந்த பாகம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். உடனே அந்த பாகத்தின் மேலாக, உதாரணமாக கைகள் என்று கொள்வோம், கைகளில் கடிக்கப்பட்டிருந்தால் கையில் கடிக்கப்பட்ட இடத்திற்கு மேலாக ஒரு சிறிய கட்டு துணியை கொண்டு கட்டிவிட வேண்டும். இவ்வாறு கட்டுவதனால் என்ன நடக்கப் போகுது என்றால் எங்களுடைய குருதியினூடாக அது வெளியே குருதியினூடாக அந்த நஞ்சு மேல் உடலுக்கு செல்லாதபடி தடுக்குவதற்கு ஏதுவாக அமையும். அதனால்தான் எங்களுடைய கடிப்பட்ட இடத்திற்கு மேலாக அந்த கட்டு துணியை இட்டுக் கொள்ளுதல் மிக சிறந்தது. அதன் பின்னர் நாம் என்ன செய்வோம்? முடியுமானால் கடிப்பட்ட இடத்தில் உள்ள குருதியை வாயால் எமது வாயால் உறிஞ்சி துப்புதல் வேண்டும். அதாவது கடிப்பட்ட இடத்தில் பிள்ளைகள் எங்களுடைய முதலுதவி செய்பவருடைய வாயை வைத்து அந்த கடிப்பட்ட இடத்தில் இருக்கின்ற குருதியை நன்றாக உறிஞ்சி துப்புதல் வேண்டும். அவ்வாறு துப்புவதன் மூலம் எங்களுடைய உடலையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வாயில் அல்லது எங்களுடைய வாய்ப்பகுதியில் ஏதாவது சிறு காயங்கள் இருந்தால் அந்த நேரத்தில் நாம் அந்த முதலுதவி செய்வதற்கு எத்தனிக்க கூடாது. இதுவும் மனதில் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம். எனவே அதன் பின்னர் நாங்கள் அந்த நோயாளியை உடனே எங்களால் முயன்ற அளவு அந்த நோயாளியை நாம் வைத்தியரிடம் கொண்டு செல்ல வேண்டும். வைத்தியரிடம் கொண்டு சென்றால் அங்கே கேட்கப்படும் சில கேள்விகள் இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் அறிந்து கொள்வோம், அந்த பாம்பை எந்த வகையான பாம்பு என்று அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அதனை நாங்கள் அறிந்து கொள்வது மிக சிறந்ததாக இருக்கும். பாம்பு கடிப்பட்டவுடன் உடனே நாங்கள் எப்படியாவது என்ன வகையான பாம்பு என்று நாங்கள் முதலில் அறிந்து கொண்டால் எங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். அந்த வைத்தியரை சொல்வதற்கு அல்லது வைத்தியரின் மூலமாக அவருக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை மிக இலகுவாக இருக்கும். எனவே அவர் என்ன வகையான பாம்பு என்று கேட்பார். ஆகவே நாங்கள் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த பாம்பினுடைய வகையை அறிந்து கொள்வது மிக சிறந்ததாக இருக்கும். எனவே அந்த பாம்பினுடைய வகையை தெரிந்திருந்தால் உடனே அவருக்கு தெரிவித்தால், சிலவேளை நல்ல பாம்பனாக இருக்கலாம் அல்லது விரியனாக இருக்கலாம், சாரை பாம்பு என்று சொல்கிறோம், இப்படி பல வகையான பாம்புகள் இருக்கின்றன. இதில் ஏதாவது ஒரு வகையான பாம்பு பற்றி நாங்கள் தெரிந்து அதனை சரியாக சொன்னோம் என்றால் அந்த கடிப்பட்டவர் அல்லது விபத்துக்குள்ளானவருக்கு உடனே சிகிச்சை அளிப்பது மிக இலகுவாக இருக்கும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் முதலுதவி செய்பவரும் அல்லது முதலுதவி செய்பவரின் மூலமாக அவருக்கு நாம் செய்ய வேண்டிய பணிவிடைகளை சரியான முறையில் செய்தோம் என்றால் நாம் நோயாளியை காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் அறிய தருகிறேன். ஆம் பிள்ளைகள், நாம் இன்னொரு விடயம்தான் இந்த நாய் கடித்தல். நாய் கடித்தல் என்பது உங்களுக்கு அநேகமாக தெரியும், எமது சூழலில் அல்லது வீடுகளில் நாம் வளர்த்து கொடுக்கின்ற நாய்கள் செல்ல பிராணியாக கூட இருக்கலாம். எங்களிடம் நாய் அன்பாக இருக்கும். ஆகவே நாம் சில வேளைகளில் அந்த நாயின் மீது பற்றுக்கொண்டு சில வேளைகளில் சில நாங்கள் விளையாடும் பொழுது எதிர்பாராமல் எங்களையே அந்த நாய் கடிப்பதற்கு ஏதுவாக அமையும். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் வீதிகளில் செல்லும் போது சிறுவர்கள் என்றபடியால் நாங்கள் சில நாய்களை நாங்கள் கல்லால் அடிப்போம் அல்லது அதை துன்புறுத்துவோம். அந்த வகையில் அந்த நேரத்தில் நாய் எங்களை அறியாமல் கடித்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் நீங்கள் அந்த நாய்க்கடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆகவே எங்களுக்கு சிறுவர்களாகிய உங்களும் மட்டுமல்ல பெரியவர்களும் சில வேளைகளில் அந்த காயங்களுக்கு அல்லது நாய் கடித்தலுக்கு உள்ளாக வாய்ப்பு உண்டு. எனவே நான் சொன்னது போல நீங்கள் அந்த வீதிகளில் செல்லும் போது மிக கவனமாக செல்லுங்கள். ஏனென்றால் நாயை நாம் துரத்தக்கூடாது, நாய்க்கு தொந்தரவு செய்யக்கூடாது. இவ்வாறான முறைகளில் நாம் அந்த வேலையை செய்தோம் என்றால் எங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும் என்பதை மனதில் கொண்டு நீங்கள் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் பிள்ளைகளே, சில வேளைகளில் நாய் உங்களை கடிக்கும் என்று நினைத்துக் கொள்வோம். உங்களையோ அல்லது உங்களுடைய நண்பரையோ அல்லது உங்கள் வீட்டுக்கு வருபவரோ யாரையோ கடித்து விட்டால் நாம் என்ன செய்யலாம்? ஆம் பிள்ளைகள், இது சம்பந்தமான விடயத்தை நாம் சிறு ஒரு உதவியாக நாம் செய்யக்கூடிய ஒரு முதலுதவி இதுதான். நாய் கடித்தவுடன் கடித்த இடத்தினை நன்றாக சவர்க்காரமிட்டு ஓடும் நீரில் நன்றாக கழுவுதல் வேண்டும். அல்லது நாம் ஒரு ஓடும் நீரை என்று சொல்லும் பொழுது சில வேளைகளில் கான் நீராக இருக்கலாம் அல்லது ஆறாக இருக்கலாம் இப்படி என்று யோசிக்க வேண்டாம். அப்படி இல்லாமல் சில வேளைகளில் எங்களுக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பம், அந்த மாதிரியான சூழல் இல்லாவிட்டால் உடனே ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்துக்கொண்டு கடித்த இடத்தை சவுக்காரமிட்டு அந்த நீரிலே கழுவிவிட வேண்டும். பின்னர் அந்த நீரை எங்கேயாவது தூரத்தில் வீசிவிட வேண்டும். இதன் பிறகு பிள்ளைகள் நன்றாக கழுவிய பின்னர் நாம் அவரை உடனே எமது இயன்றளவு அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அவருக்கு தேவையான சிகிச்சையை அளிக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய வீட்டு சூழலில் சில பெரியவர்கள் இருப்பார்கள், இது சம்பந்தமான அனுபவங்களை அறிந்திருப்பார்கள். அதாவது கிராமிய வைத்திய முறை அல்லது கை வைத்தியம் என்று சொல்வார்கள், அந்த கை வைத்திய முறையையும் சிலர் மேற்கொள்வது உண்டு. அப்படி என்றால் பிள்ளைகள், நான் ஒரு சில விடயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு அந்த கை வைத்தியம் என்ற முறையில் நான் சொல்கின்றேன், அதை குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக பிள்ளைகள், எங்களுடைய வீட்டு சூழலில் காணப்படுகின்ற மணத்தக்காளி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தாவரத்தை எடுத்து அதில் இருக்கின்ற சாரை பிழிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் 50 மில்லி லிட்டர் அளவானதை 3 நாட்களுக்கு வெறும் வயிற்றில் குடிக்க செய்தல் நல்லது. இது ஒரு முறை. அதாவது மணத்தக்காளி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தாவரத்தினுடைய சாரை பிழிந்து 50 மில்லி லிட்டர் கொண்ட அளவினை 3 நாட்களுக்கு வெறும் வயிற்றில் குடிக்க செய்து கொள்ள முடியும். அதன் பிறகு அதனுடைய சக்கை என்று சொல்லுவோம், அதாவது அந்த சாரை பிழிந்த பிறகு எஞ்சி இருக்கின்ற அந்த சக்கையை அந்த புண்ணில் அல்லது அந்த காயத்தில் வைத்து கட்டுதல் சிறந்ததாகும். இது ஒரு கிராமிய முறையில் வைத்திய முறைகளில் ஒன்றாக கருதலாம். அதே போல் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வீட்டு சூழலில் காணப்படுகின்ற பலாமரம் இருக்கின்றது, இதையும் கொண்டு நாம் இதுக்கான வைத்தியத்தை நாங்கள் பார்க்கலாம். அதாவது உதாரணமாக நாங்கள் வச்சுக்கொள்வோம், பலாமரத்தின் பாலையை எடுத்து 3 நாட்களுக்கு வைத்து கட்டலாம். பலா பால் இருக்கிறது, அந்த பலா பாலை எடுத்து அந்த காயத்தின் மீது வைத்து நாங்கள் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு கட்டி வந்தோம் என்றால் இதுவும் எங்களுக்கு ஓரளவு குணம் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றால் இன்னும் ஒரு முறை இருக்கின்றது, அதையும் நான் சொல்கின்றேன், கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு தெரியும் நாயுருவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான தாவரம் இருக்கின்றது, இதனையும் அதை எடுத்துக்கொண்டு நாம் இந்த முதலுதவியாக அல்லது நாம் அந்த நோயை குணப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கலாம். நாயுருவி என்ற இலையை எடுத்து கடித்த இடத்தில் வைத்து கட்டி வரலாம். அல்லது ஊமத்தை பூ, உங்களுடைய பாடசாலை சூழலில் கண்டிருப்பீர்கள் அல்லது நீங்கள் வாழும் சூழலில் இருக்கலாம், உங்களுடைய வீட்டு சுற்றுப்புறத்தில் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு புறத்தில் இந்த ஊமத்தை இருக்கும். இந்த ஊமத்தையில் காணப்படுகின்ற பூவை எடுத்து இலையையும் அரைத்து நல்லெண்ணெயில் சிறிது தொட்டு அல்லது சிறிது கலந்து சூடு செய்ய வேண்டும். அதாவது நல்லெண்ணெய் என்ற ஒரு எண்ணெய் வகை எடுத்து அதனுடன் எடுத்து சூடு செய்தல் வேண்டும், அதாவது காய்க்க வேண்டும். பின்னர் தினமும் அந்த கடித்த இடத்தில் காலையும் மாலையும் கட்டி வந்தால் குணமாகிவிடும் என்பது ஒரு பழைய முறையாக இருக்கின்றது. எனவே பிள்ளைகள், நாய் கடித்தலும் ஒரு சாதாரணமாக நடக்கின்ற ஒரு விபத்தாக இருக்கிறது. எனவே பிள்ளைகள், எங்களுடைய வீட்டு சூழலில் பாடசாலை சூழலில் இடம்பெறுகின்ற இவ்வாறான விபத்துக்கள் எங்களுக்கு எதிர்பாராமல் நடக்கும்போது நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இனி கவனமாக இருங்கள், சரியா? ஆம். நீங்கள் அடுத்ததாக எதிர்பார்ப்பீர்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்லப் போகின்றேன் என்று, மாணவர்கள் அனைவரும் தற்காலத்தில் நீங்கள் கேட்பது ஒரு விபத்து என்று சொல்லும் பொழுது வாகனம் சம்பந்தமான விபத்துகள், வாகனம் தொடர்பான விபத்துக்களை நாம் தினமும் கேட்கின்றோம் அல்லது நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இவ்விபத்தானது தினமும் நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்று வருவதை நாம் செய்திகளினூடாக கேட்டு அறிகின்றோம் அல்லது நாங்கள் பார்த்திருக்கின்றோம். வாகனங்களில் நாம் செல்லும் போது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விபத்துக்களுக்கு பல காரணங்கள் இருக்கும் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உதாரணமாக நாங்கள் வைத்துக் கொள்வோம், ஒரு வாகனத்தில் நாங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது எங்களையும் நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள், இப்ப பொது வாகனங்கள் என்று சொல்லும் பொழுது புகையிரதமாக இருக்கலாம் அல்லது பேருந்து வண்டிகளாக இருக்கலாம், இவற்றில் நாங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது நாங்கள் எங்களை எப்பொழுதுமே அவதானத்துடன் பிரயாணிக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள், சில வேளைகளில் நாங்கள் என்ன செய்வோம், பத்திரிகைகள் வாசித்துக் கொண்டு போவோம் அல்லது புத்தகங்களை வாசித்துக் கொண்டு போவோம். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் நித்திரை செய்து கொண்டும் போவோம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த வாகனத்தில் ஓட்டி செல்லுபவரின் மூலமாக இடம்பெறுகின்ற விபத்து பெரிய ஒரு விபத்தாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் விழித்து எப்பொழுதுமே அவதானத்துடன் பிரயாணம் செய்தால் நாங்கள் சில வேளைகளில் எங்களை அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகள், நீங்கள் அடிக்கடி வாகனங்களில் பிரயாணம் செய்வீர்கள் அல்லது வாகனத்தில் பிரயாணம் செய்யும் பொழுது எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளும் முகமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதமும் இருக்கின்றது. ஆம் மாணவர்களே, அப்படி என்றால் வாகன விபத்து ஏற்பட்ட பொழுது உங்களுக்கு தெரியும் அதிக அளவான பிரயாணிகள் பிரயாணம் செய்வார்கள். அப்போது கூட சில நேரத்தில் எங்களுக்கு அந்த வாகன விபத்தின் மூலமாக அதிகமானவர்கள் வந்து உயிரிழப்புகள் அல்லது உடற்காயங்கள் அல்லது எலும்பு முறிவுகள் இப்படி பல்வேறு விதமான விடயங்களில் அவர்கள் காயங்களுக்கு உள்ளாகுவதை நாம் அவதானித்து இருக்கின்றோம். அப்படி என்றால் பிள்ளைகள், இதற்கு காரணம் என்ன என்று சற்று நாம் பார்ப்போம். அதாவது வாகன விபத்து ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக இருக்கின்ற சில விடயங்கள் இருக்கின்றது, நான் அதை சொல்லுகின்றேன் பாருங்கள். அதாவது வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக இருக்கின்றது வாகனத்தின் சாரதி. இது இவர்தான் வாகனத்தை செலுத்துபவராக இருப்பார். ஆகவே அவரிடம்தான் அந்த வாகனத்தினுடைய கட்டுப்பாட்டு முறை அவரிடமே காணப்படுகிறது. இவரிடம் அதிகமான கவனம் இருக்கால் மாத்திரமே அவங்க வாகனத்தை சரியான முறையில் பிரயாணம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். எனவே பிள்ளைகள், வாகனங்களை அதிவேகமாக செலுத்துதல், சில வேளைகளில் நீங்க பார்த்திருப்பீர்கள் வீதிகளில் செல்லும் வாகனங்கள் கண்ணை மூடிக்கொண்டு மிக வேகமாக கடும் வேகமாக செலுத்துவார்கள். இது மிகவும் ஆபத்தான விஷயம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சில நேரங்களில் வீதிகளிலிருந்து விலகி விபத்துக்குள்ளாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இரண்டாவது நாங்கள் பார்ப்போம் மதுபோதை, அதாவது குடிபோதைகள் சொல்வோம். சிலர் வந்து குடிபோதையில் அல்லது மதுபோதைகள் செல்வதன் மூலம் அவர்களுடைய சுய நினைவை இழப்பதன் மூலம் அந்த சந்தர்ப்பங்களில் வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் அவ்வாறு இல்லாவிட்டால் கூட இரவு வேளைகளில் அதிக நித்திரையின் காரணமாக வாகனங்களை செலுத்தும் போது அவருடைய உடல்நிலை மூலமாக ஏற்படுகின்ற அந்த தூக்கத்தின் மூலமாக வாகனங்கள் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது சில வேளைகளில் நீங்கள் அவதானமாக நீங்கள் சில இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது பார்த்திருப்பீர்கள். எனவே பிள்ளைகள், இது சாரதிகளால் ஏற்படுகின்ற ஒரு பெரிய விபத்தாக இருக்கும். இன்னும் ஒரு காரணமும் இருக்கின்றது. வாகன சாரதி மாத்திரம் நாங்கள் சொல்ல முடியாது, சில சந்தர்ப்பங்களில் வாகனத்தில் ஏற்படுகின்ற சில கோளாறுகள், உதாரணமாக தடுப்புகள் என்று சொல்வோம், அதாவது பிரேக் என்று சொல்வோம். சில நேரத்தில் பிரேக் எதுவும் இல்லாவிட்டால் கூட அதனை கட்டுப்படுத்த முடியாமதற்கு காரணமாக அமையலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் மூலம் நாம் அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். உடனே நாம் இயன்றளவு தேவையான முதலுதவிகளை செய்து அவரை அருகில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு எடுத்து செல்லுதல் மிக சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், அவ்வாறான சந்தர்ப்பங்களில் மிக அதிகமாக பிரயாணிகளோ அல்லது அதில் சென்றவர்கள் அநேகமானவர்கள் வெவ்வேறான பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அல்லது கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள், அவர்களை உடனே நாங்கள் இயன்றளவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுதல் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அநேகமாக உங்களுக்கு தெரியும், காயங்கள் ஏற்பட்டிருந்தால் இரத்த பெருக்கு அல்லது குருதி பெருக்கெடுக்கும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை அவர்களை இனங்கண்டு உடனே குருதி பெருக்குகளை இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அல்லது குருதி பெருக்கினை கட்டுப்படுத்துவதற்காக எங்களால் இயன்ற கட்டு துணிகளோ அல்லது இயன்ற அளவு வேறு வகையான துணிகளையோ பயன்படுத்தி அதனை நாம் அவரிடம் குருதியை கட்டுப்படுத்தி உடனே நாம் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுதல் மிக சிறந்ததாக இருக்கும். ஆமா மாணவர்களே, அப்படியான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு தெரியும், இந்த எதிர்பாராம் நடக்கின்ற இந்த வாகன விபத்தின் போது எங்களுக்கு முடிந்த அளவு அருகில் இருக்கின்ற வாகனங்களை பயன்படுத்தி அவர்களை வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லுதல் வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நாம் பின்வரும் சேவைகள் மூலமாகவும் சில சேவைகளின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக செஞ்சிலுவை சங்கம், சென்ட் ஜோன் நோயாளர் வண்டி சேவை, அதற்கான முறையில் பயன்படுத்தப்படுகின்ற தொலைபேசி இலக்கம் தெரிகின்றது 1990, அதாவது 1990 என்ற அவசர சிகிச்சை அலகுகள் மூலமாக தொலைபேசியினூடாக அழைத்து அவர்களை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சிக்கலாம். மாணவர்களே, நான் இப்போது உங்களுக்கு கூறப்பட்ட சில விபத்துகள் தொடர்பான விடயங்களை உங்களுக்கு விளக்கினேன். நான் இந்த நிலையில் வாகன விபத்து சம்பந்தமான விடயங்களில் நீங்கள் அதிக அளவாக வாகனம் தொடர்பான ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். இதிலும் இந்த வாகன சாரதி என்று சொல்லும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்படி என்றால் பிள்ளைகள், நான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு ஒரு சிறிய விடயத்தை நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வாகன சாரதிகள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், நாளைக்கு அல்லது நாளையோ அல்லது எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு சாரதியாக இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வாகனத்திலிருந்து எம்மை பாதுகாப்பவும் மற்றவர்களை எம்மால் என்றளவு பாதுகாத்து கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அநேகமாக நான் சொன்னேன், வாகன விபத்து என்பது ஒரு வாகனத்தின் ஓட்டுகின்ற சாரதியின் கவன ஈனமே காரணமாக என்று நான் சொன்னேன். அப்படியென்றால் நான் இங்கே உங்களுக்கு ஒரு வாகனம் தொடர்பான விடயங்களை சாரதிக்கு அறிவுரையாக அல்லது சாரதியாக எப்படி இருப்பதன் மூலமாக சாரதிகள் வந்து தங்களுடைய கவனம் இல்லாததன் காரணமாக அந்த வாகனம் விபத்துக்குள்ளாக என்பதை வெவ்வேறு காரணங்கள் இருக்கின்றது என்பதை நான் சொன்னேன். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய விடயமாக இதனை பாடல் மூலமாக விளக்கலாம் என்று நினைக்கிறேன். பாடல் என்றால் உங்களுக்கு சரியான ஆசையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன சார் இப்படி பாடல் என்றால் சொல்கிறார், பாடல் வாகனத்திலா இருக்கு, வாகனத்தை பற்றி எப்படி சொல்லுக போகிறார் என்று கேட்கிறீர்கள். நான் அதை சொல்லுகிறேன் பாருங்கள் எப்படி என்று. நீங்கள் அதனை கவனமாக கேளுங்கள், அதில் சில கருத்துக்கள் இருக்கின்றன, அதனை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு இந்த வாகனம் தொடர்பான முறையில் எவ்வாறு பிரயாணம் செய்யும் பொழுது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இதுக்கு காரணம் என்ன, விபத்து ஏற்பட காரணம் என்ன என்பதும் இந்த பாடல் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சில நிகழ்ச்சியில் பாடல்கள் பாடியிருக்கின்றேன், நீங்கள் பாடியிருக்கிறீர்களா? பாடுவது என்றால் உங்களுக்கு ஆசை, என்ன செய்வது, நான் இங்கே தனியாக இருந்து கொண்டிருக்கின்றேன், உங்களிடமிருந்து பாடலை கேட்பது ஆசையாக இருக்கிறது, முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகள் வருத்தப்படாதீர்கள். நாம் இதனை இப்பொழுதாவது நாங்கள் வகுப்பறையில் சரி நாங்கள் பாடி மகிழ்வோம். இப்போது நான் பாடுகின்ற பாடலை கவனமாக கேட்டு நீங்கள் அதன்படி அந்த பாடலை நீங்கள் ரசித்து பாருங்கள். அதில் உள்ள விளக்கத்தினை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது நான் பாடலை பாடுகிறேன், கவனமாக கேளுங்க. நண்பர்களே நண்பர்களே, வாகனம் ஓட்டும் நண்பர்களே, காவல்துறை அறிவுரையை கேட்டு நீங்கள் நடந்துக்கணும், விபத்தின்றி வாழ்ந்துக்கணும். நண்பர்களே நண்பர்களே, வாகனம் ஓட்டும் நண்பர்களே, காவல்துறை அறிவுரையை கேட்டு நீங்கள் நடந்துக்கணும், விபத்தின்றி வாழ்ந்துக்கணும். இரண்டு சக்கர வாகனத்தில் இருவர் மட்டுமே சென்றிடணும், இரண்டு சக்கர வாகனத்தில் இருவர் மட்டுமே சென்றிடணும். இடர்பருமே கட்டாயம் தலைக்கவசத்தினை அணிந்திக்கணும், இருவருமே கட்டாயம் தலைக்கவசத்தினை அணிந்திக்கணும். போக்குவரத்து காவலரின் கையசவை புரிஞ்சுக்கணும், கையசவில் அனைவருமே கட்டுப்பட்டு நடந்துக்கணும். போக்குவரத்து காவலரின் கையசைவை புரிஞ்சுக்கணும், கையசைவில் அனைவருமே கட்டுப்பட்டு நடந்துக்கணும். நண்பர்களே நண்பர்களே, வாகனம் ஓட்டும் நண்பர்களே, காவல்துறை அறிவுரையை கேட்டு நீங்கள் நடந்துக்கணும், விபத்தின்றி வாழ்ந்துக்கணும். குடிபோதையில் ஒரு நாளும் வண்டி ஓட்டக்கூடாது, குடிபோதையில் ஒரு நாளும் வண்டி ஓட்டக்கூடாது. செல்போனில் பேசிக்கிட்டும் வண்டி ஓட்டக்கூடாதே, செல்போனில் பேசிக்கிட்டும் வண்டி ஓட்டக்கூடாதே. பள்ளிக்கூடம் அருகினிலே மெதுவாக சென்றிடனும், பள்ளிக்கூடம் அருகினிலே மெதுவாக சென்றிடனும், மருத்துவமனை அருகினிலே ஏற்காரனை தடுத்திடனும், மருத்துவமனை அருகினிலே ஏற்காரனை தடுத்திடனும். நண்பர்களே நண்பர்களே, வாகனம் ஓட்டும் நண்பர்களே, காவல்துறை அறிவுரையை கேட்டு நீங்கள் நடந்துக்கணும், விபத்தின்றி வாழ்ந்துக்கணும். 100 சென்ட்பீடில் நீ சென்றால் 108 வந்திடனும், 100 ஸ்பீடில் நீ சென்றால் 108 வந்திடனும், வேகம் குறைத்து நீ சென்று 100 ஆண்டு வாழ்ந்திடனும், வேகம் குறைத்து நீ சென்று 100 ஆண்டு வாழ்ந்திடனும். நண்பர்களே நண்பர்களே, வாகனம் ஓட்டும் நண்பர்களே, காவல்துறை அறிவுரையை கேட்டு நீங்கள் நடந்துக்கணும், விபத்தின்றி வாழ்ந்துக்கணும். நன்றாக இருந்தத பிள்ளைகள், பாடலை நன்றாக கவனித்திருப்பீர்கள், மிக அழகாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் இதைவிடவும் அழகாக அறிந்து பாடலை விளங்கி படித்துக் கொள்ளுங்கள். முடியுமானால் இந்த பாடலை நாம் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த பாடலின் மூலமாக சில அறிவுரைகளை நான் இந்த விபத்தினூடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அடுத்தபடியமாக நீரில் மூழ்குதல், இதுவும் எங்களுடைய சூழலில் இடம்பெறுகின்ற மிகவும் பிரதானமான ஒன்றாக நான் கருதுகின்றேன். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நீரில் மூழ்குதல் தொடர்பான விடயத்தையும் நாம் பார்ப்போம். கவனிங்கள், சிறுவர்களோ அல்லது பெரியவர்களோ யாராக இருந்தாலும் நீராடுவதென்றால் மிகவும் விருப்பமாக இருப்பர். உதாரணமாக ஆறுகளில் கடலில் நீராடும் போது எதிர்பாராமல் நீரில் அடித்து சென்றால் குறுகிய நேரத்திற்குள் அவர் விபத்துக்கள் ஏற்பட்டுவிடும். எனவே அவரை குறுகிய நேரத்திற்குள் அவரை கரைக்கு எடுத்து சென்று விட வேண்டும். அவ்வாறான போது அவருக்கு செய்ய வேண்டிய முதலுதவியை பற்றி நாம் பார்ப்போம். நீரில் மூழ்கியவரை சமதரையில் படுக்க செய்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை கரையிலிருந்து அல்லது ஆற்றிலிருந்து எடுத்து வந்து சமதரையில் அவரை படுக்க செய்ய வேண்டும். பின்னர் அந்த அவருடைய நிலையை அறிந்து, அதிகமான சந்தர்ப்பங்களில் அதிகமான நீரை அவருடைய வயிற்றில் இருந்திருக்கும், ஆகவே சுவாசம் இடம்பெறுவது மிக சிரமப்பட்டுக் கொண்டிருப்பார். அந்த சந்தர்ப்பத்தில் அவரை மறு தலை குப்புறாக அல்லது அந்த நிலத்தின் சமதரையாக இருக்கின்ற நேராக இல்லாமல் மறுபக்கம் குப்புறவாக செய்து தலையை சற்று சாய்த்து விட்டு நாம் வயிற்றில் இருக்கின்ற நீரை மெதுமெதுவாக அகற்ற வேண்டும். இது முதலாவதாக செய்ய வேண்டிய விடயம். அதன் பிறகு நாம் அவருக்கு சுவாசம் இருப்பதாக என்று சோதித்து பார்த்தல் வேண்டும். அதாவது சுவாசம் இல்லாவிட்டால் அவர் மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடனே வயிற்றிலிருந்த நீரை அகற்றிய பின்னர் நாம் அவரை அவதானிக்க வேண்டும். சுவாசம் இடம்பெறுகிறதா என்று எமது கையை வைத்து நாம் அந்த சுவாச பொறிமுறையை நாம் அறிந்து கொள்வது சிறந்தது. பின்னர் அவ்வாறு சுவாசம் இல்லாவிட்டால் உடனே எமது வாயை வைத்து அவருடைய வாயுடன் வாயை வைத்து செயற்கை சுவாசம் அளித்தல் மிக சிறந்ததாக இருக்கும். இப்போது அவருக்கு முடிந்த அளவு சுவாச பொறிமுறை இடம்பெற்று விட்டது என்று தெரிந்து கொண்டால் அவருடைய உடல் நன்றாக குளிரினால் நன்றாக குளிர்ந்து உடல் சோர்வடைந்து காணப்படும். ஆகவே அவருக்கு சிலவே சந்தர்ப்பங்களில் அவருக்கு உடலுடைய சூடை அதிகரிப்பதற்காக நாம் உள்ளங்கையால் அல்லது உள்ளங்கையை எங்களுடைய உள்ளங்கையை கொண்டு அவருடைய உள்ளங்கையை வைத்து நாம் நன்றாக உராய்வதன் மூலமாக சூடேற்றலாம். அல்லது அவருடைய அடிப்பாதத்தை நன்றாக எங்களுடைய உள்ளங்கையால் தேய்த்து நாங்கள் சூடேற்ற முடியும். இதன் பிறகு நாங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய உதவி என்னவென்றால், மிகவும் கம்பளி போன்ற போர்வை அல்லது சாதாரணமாக கம்பளி மாதிரியான ஒரு போர்வையை கொண்டு உடனே அவரை சுற்றி கொண்டு உடனே வைத்தியசாலைக்கு சென்று நாம் அவரை காப்பாற்றுதல் சிறந்தது. எனவே பிள்ளைகள், நீரில் மூழ்குதல் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த சிறப்பான தன்மையில் நாம் அவரை காப்பாற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இதுவும் விபத்துக்களில் ஒன்றாக நாம் கருதுகின்றேன். அடுத்த விடயமாக பார்ப்போம் பிள்ளைகள், இந்த தீப்பற்றுதல். தீப்பற்றுதல் என்பது உங்களுக்கு சாதாரணமாக எங்களுடைய சூழலில் இடம்பெறுகின்ற இன்னொரு எதிர்பாராமல் நடக்கின்ற ஒரு விபத்து. தீப்பற்றுதல் இன்று சகல இடங்களிலும் எதிர்பாராமல் இருந்து அல்லது எதிர்பாராமல் நாம் கேள்விப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. தீப்பற்றுதல் என்பது ஒரு அபாயகரமான என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சிலர் தமது மனவேதனைப்பட்டு விரக்தி அடைந்து கொண்டு இருக்கின்றவர்கள் தம்மை தீப்பற்றிக் கொள்வார்கள். அதே போல தீ வீட்டுக்குள் எரிவாயு, அதாவது சிலிண்டர் என்று சொல்லுவோம், கேஸ் என்று சொல்லுவோம், அந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து கூட சில நேரத்தில் இவ்வாறான விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. நான் இப்பொழுது கூறியது உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதாவது எமது சூழலில் இடம்பெறுகின்ற தீப்பற்றுதல் அல்லது தீப்பிடித்துக் கொள்ளுதல் சம்பந்தமான விடயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். எங்களுக்கு தெரியும் இந்த தீப்பற்றுதல் ஒரு அபாயகரமான ஒரு விபத்து என்று. அந்த சந்தர்ப்பங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்ப்போமா? எமது வீடுகளில் சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எங்களை அறியாமல் வீடுகளில் தண்ணீரை கொதிக்க வைப்பதற்காக அல்லது சூடேற்றுவதற்காக கேத்தலில் வைத்திருப்பார்கள். கேத்தல் நன்றாக சூடு ஏறி வெப்பமாகின நீரை வெந்நீராக நல்ல கொதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட தவறுதலாக எங்களுக்கு உடலில் அந்த தண்ணீர் எங்களுக்கு உடலில் பட்டு சில நேரத்தில் எங்களுக்கு காயங்கள் அல்லது எரிக்காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது கூட எங்களுடைய தீப்பற்றுதோடு அல்லது தீப்பிடித்தலோடு சம்பந்தப்பட்ட அல்லது உடலுக்கு ஏற்படுகின்ற அந்த தீயினுடைய தொடர்புடைய ஒரு விபத்தாக நாங்கள் கருதலாம். ஆகவே அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் சிறிய முதலுதவியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்னவென்றால், வீடுகளில் காணப்படுகின்ற எரிக்காயங்கள், அதாவது வீட்டில் அந்த தண்ணீர் அல்லது வெந்நீரால் ஏற்படுகின்ற விபத்தின் போது நாங்கள் செய்யக்கூடிய ஒரு முதலுதவியாக நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்னவென்றால், சில சந்தர்ப்பங்களில் அந்த எரிக்காயங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு களிம்புகள் போன்ற அல்லது பற்பசை போன்றவற்றை பயன்படுத்தி நாம் அந்த எரிக்காயங்களை தடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோல் பிள்ளைகள் இந்த எரிக்காயங்கள் அல்லது வெந்நீரில் ஊற்றப்பட்டு இருப்பது போல அந்த சந்தர்ப்பத்தில் கூட நாங்கள் இந்த வாழை மட்டைச்சார் என்று சொல்லப்படுகின்றதை எடுத்து நன்றாக பிழிந்து அதன் மூலமாக கூட நாம் இந்த நோயை அல்லது விபத்திலிருந்து சாதாரணமாக எங்களை காப்பாற்றிக் கொள்வதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இது சாதாரணமாக எங்களுடைய வீட்டு சூழலில் எங்களால் இயன்ற அளவு எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை. இப்போது நான் உங்களுக்கு சொன்னேன் தீப்பிடித்தல் என்பது பிள்ளைகள் நீங்கள் பயப்பட வேண்டாம். என்னென்றால் தீப்பிடித்தல் என்பது ஒரு அபாயகரமானது. அதனை நினைத்து நீங்கள் பார்த்திருக்கலாம், அதனை நினைக்கும் பொழுதே எங்களுக்கு மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் விபத்துக்கு உள்ளானவரை நாம் காப்பாற்றுதல் மிக ஒரு சிறந்த பண்பாகும். அந்த வகையில் பிள்ளைகள் ஒருவர் தீப்பிடித்துக் கொண்டால் உடனே நீங்கள் அவரை நாங்கள் செய்ய வேண்டிய முதலுதவியாக வீடுகளில் காணப்படுகின்ற மிகவும் கிடைக்கக்கூடியதாக இலகுவாக கிடைக்கக்கூடிய சில சாக்கு போன்ற மாதிரியான அல்லது சாக்கு கூட இருக்கலாம். இந்த சாக்குகளை எடுத்து நன்றாக தண்ணீரில் நனைத்து அவருடைய உடலில் ஒட்டு அவரை என்ன செய்ய வேண்டும், நிலத்திலே உருள செய்ய வேண்டும். அந்த நனைந்த சாக்கினை உடலில் போர்த்தப்பட்டு உருளை செய்ய வேண்டும். உருளை செய்தால்தான் அந்த தீப்பிடித்தல் அணையக்கூடியதாக இருக்கும். இதன் பிறகு நாங்கள் அவரை உடனே என்ன செய்வதென்றால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். வேறு எந்த வேலையும் நாம் அவருக்கு செய்தல் ஆகாது. ஏனென்றால் அந்த தீக்காயங்கள் உள்ளாகினதை நாம் உடனே வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றால் மாத்திரமே அவர் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். எனவே பிள்ளைகள், இந்த மாதிரியான விபத்துக்கள் எங்களுக்கு மிகவும் சிரமமான ஒரு அபாயகரமானதாக கருதுவதால் நாம் இதிலிருந்து மிகவும் தெளிவாகவும் மிக கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். மாணவர்களே, இப்போது நான் உங்களுக்கு சில விபத்துக்கள் மாத்திரம், அதாவது தீப்பிடித்தல், நீரில் மூழ்குதல், அதே போல நாங்கள் ஆரம்பத்தில் படித்தோம் பாம்பு கடித்தல், நாய் கடித்தல் போன்ற சில விபத்துக்களை மாத்திரம் நாங்கள் உங்களுக்கு எவ்வாறு என்று அறிய தந்தேன். இதே போல பிள்ளைகள், நாங்கள் இன்னொரு முறைதான் எங்களை இடம் இருக்கின்ற இன்னொரு முறை கவன இனம். உதாரணமாக எங்களுக்கு அடிக்கடி நோய்கள் ஏற்படும், அதாவது நோய்களால் பீடிக்கப்பட்டிருப்போம். அந்த சந்தர்ப்பத்திலும் கூட சில வேளைகளில் எங்களை அறியாமல் நாங்கள் சில பிழையான முறைகளில் நாங்கள் நடந்து கொள்வதால் சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? அதாவது எங்களுக்கு நோயாளிகளாக மாறிவிட்டோம் என்றால் அதாவது எங்களுக்கு சில வேளைகளில் நோயாளிகளாக மாறினால் நாம் வைத்தியரை நாடி சில மருந்து வகைகளை நாங்கள் எடுப்போம். அந்த நேரத்தில் வைத்தியரால் கொடுக்கப்படுகின்ற சில மருந்துகள் அல்லது மருந்து வில்லைகள் எங்களிடம் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்திலும் கூட நாங்கள் அதை சரியான முறையில் கடைபிடிக்காவிட்டால் எங்களுக்கு இதிலிருந்து சௌகரியமான விடயங்களுக்கும் உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பாருங்கள், எங்களுக்கு வைத்தியரால் கொடுக்கப்பட்ட அறிவுரையை சரியாக பின்பற்றிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக நாங்கள் வச்சுக்கொள்வோம், மருந்து உட்கொள்ளும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. அதாவது நாம் ஒரு மருந்தை அல்லது மருந்து வில்லைகளை குடிப்பதற்கு முன்பும் மருந்துகளை பயன்படுத்துவதற்கு முன்பும் சில விடயங்களை கவனத்துக்கு செலுத்த வேண்டும் என்பது எங்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறான விடயங்களை நான் சில சொல்லுகின்றேன் பாருங்கள். மருந்து உட்கொள்ள வேண்டிய தடவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஊட்டு உணவுகள் என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டும். அதுக்கு அந்த சந்தர்ப்பங்களில் எவ்வகையான உணவுகளை உண்ண வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள், அந்த வகையான உணவுகளையும் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். களஞ்சியப்படுத்த வேண்டிய உணவு, களஞ்சியப்படுத்தியிருக்க வேண்டிய உணவு, அதே போல் கலக்க வேண்டிய முறை, அதாவது அந்த உணவுகளை உண்ணுவதற்கு முன்பு நாங்கள் எவ்வாறான உணவுகளை களஞ்சியப்படுத்தியிருந்த உணவுகளை உண்ண வேண்டும், அதே மாதிரி எவ்வாறான உணவுகளை உண்ணக்கூடாது, எவ்வாறான உணவுகளை உண்ண வேண்டும் என்பது வைத்தியரால் கூறப்பட்ட விடயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது தான் நான் போது உங்களுக்கு கூறிய விடயம். அடுத்து எப்படியாக நீங்கள் அறிய வேண்டியது என்ன பிள்ளைகள், உட்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம், எப்போது நாங்கள் உண்ண வேண்டும், வைத்தியர் கொடுக்கப்படுகின்ற அந்த மருந்து விலைகளை உணவு உண்ண முன்னரா அல்லது உணவு உண்ட பின்னரா நாம் அறிந்த வேண்டும் என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகள் பாருங்கள், மருந்து உட்கொள்ள வேண்டிய தடவைகள், ஊட்டு உணவுகள், களஞ்சியப்படுத்த வேண்டிய அளவு, கலக்க வேண்டிய முறை, உட்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம், உணவுகளை உண்ண முன்னரா அல்லது உணவு உண்ட பின்னரா வைத்திய ஆலோசனை பெற வேண்டிய சந்தர்ப்பம், இவ்வாறான பல்வேறு விடயங்களை நாம் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். மேலே உள்ள விடயங்களை நாம் தெரிந்து செயற்பட்டால் இதனிலிருந்து நாம் எங்களுடைய நோயிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு முடியுமாக இருக்கின்றது. இது தவறாக நடந்தால் மாத்திரமே எங்களுக்கு உடல் ரீதியான பல அசௌகரியங்கள் ஏற்படக்கூடியதாக. உதாரணமாக நாங்கள் வைத்துக் கொள்வோம், வயிற்றுடன் தொடர்புடைய உடல் ரீதியான ஒவ்வாமை ஏற்படக்கூடிய, ஒவ்வாமை என்பது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, எலர்ஜிக் என்று சொல்வார்கள், அதாவது ஆங்கிலத்தில் எலர்ஜிக் என்று சொல்வார்கள், எங்களுடைய உடலுக்கு ஒத்துவராத சில தன்மை. அதே போல் வாய்ப்புண், தலைசுத்து, மயக்கம், சோர்வு, உடலின் அசாதாரண நிலை போன்றவைகளும் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிழையான முறைகளில் அந்த உணவுகளை அந்த மருந்து உணவுகளை அல்லது மருந்தை உட்கொண்டால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நான் கூறினேன். இதே போல் பிள்ளைகள், எங்களுடைய சூழலில் அல்லது எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் இவ்வாறான பல்வேறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிலவற்றை நான் கூறினேன். இதே போல் தான் பிள்ளைகள், அடுத்த விடயமாக உங்களுக்கு தெரியும், மரங்களில் ஏறுபவர்கள் சிலர் வந்து மரத்தில் ஏறி பல்வேறு தேவைகளுக்காக ஏறுவார்கள். சில காய்களை பிடுங்குவதற்கு அல்லது வேறு தேவைகளுக்காக விறகுகளை எடுப்பதற்காக ஏறும் பொழுது அல்லது மாடி வீடுகளில் இருந்து வேலை செய்யும் பொழுது கூட தவறுதலாக என்ன செய்வார்கள் சொன்னால் அவர்கள் விழுந்து சில முறிவுகள் ஏற்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலும் கூட நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு முதலுதவி செய்வதும் அதே போல் நாங்களும் நடந்து கொள்ள வேண்டிய முறையும் இருக்கின்றது. உயரம் மாடி கட்டிடத்திலிருந்து விழுந்த ஒருவராக எடுத்துக்கொள்வோம், அவர் அவ்வாறு கீழே விழுந்து விட்டால் உடனே அவருக்கு பாதிப்படையக்கூடியது உடலில் காணப்படுகின்ற எலும்புகளுடைய முறிவுகளை கூடுதலாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து சில வேளைகளில் எங்கேயாவது காயங்கள் அடிபட்டு இரத்தப்பெருக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உடனே நாம் அவரை காயப்பட்ட இடமாக இருந்தால் குருதி பெருக்கை தடுக்க செய்து பின்னர் முறிவுகள் ஏற்பட்டிருந்தால் அந்த முறிவுகள் ஏற்பட்ட இடத்திற்கு பொருத்தமான முறைகளில் அந்த முதலுதவி செய்ய வேண்டும். அதாவது இப்போ உதாரணமாக நாங்கள் வைத்துக் கொள்வோம், கை ஒன்று அவருக்கு உடைந்திருக்கிறது. ஆகவே கையில் முறிவுகள் அல்லது சுளுக்குகள் ஏதாவது ஒரு விபத்துகள் ஏற்பட்டிருந்தால் அந்த இடத்தில் ஒரு சாதாரணமான ஒரு தட்டையான பலகை ஒன்றை அல்லது தட்டையான ஒரு பலகை போன்ற ஒன்றை வைத்து கட்டு பந்தனம் போன்ற அமைப்பை வைத்து கட்டி அவற்றை ஒரு பலகையிலோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு பொருளில் வைத்து அவரை தூக்கி செல்ல வேண்டும். இதுதான் மிக முக்கியமான விடயம். அவரை கூட்டிக் கொண்டு செல்ல இயலாது. தூக்கி கொண்டு நாங்கள் சென்று விபத்தை நடந்த இடத்திலிருந்து உடனே அவரை எடுத்து சென்று வைத்தியரிடம் கொடுக்க வேண்டும். இவ்வாறான முறைகளில் பல்வேறு காரணங்களால் எங்களுக்கு ஏற்படுகின்ற விபத்துக்கள் அல்லது எங்களுக்கு ஏற்படுகின்ற விபரீதங்களில் இருந்து நாம் பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமானது என்பதை இந்த பாடத்தின் ஊடாக விளக்கினேன். இந்த பாடத்தின் மூலமாக இன்னும் சில விபத்துகள் இருக்கின்றது. அதே போல அந்த விபத்துகள் தொடர்பான விடயங்களை நீங்கள் கற்று அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது என நான் தெரிந்து கொண்டு இறுதியாக உங்களிடம் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. பிள்ளைகளே, அன்பு செல்வங்களே, இதனை போன்று இன்று எம்மை மட்டுமல்லாது உலகத்திலே ஆட்கொண்டுள்ள COVID-19 என்ற கொரோனா நோயும் ஒரு விபத்து என்பதை புரிந்திருப்பீர்கள். இதுபோன்று இன்னும் பல்வேறு விபத்துகள் எங்களுடைய காலத்திலே, எங்களுடைய வாழும் காலத்தில் நாங்கள் பார்த்திருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம் அல்லது நாங்கள் அதற்குள்ளாகியிருப்போம். இந்த மாதிரியான நிலைகளில் நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்வது மிக சிறப்பானதாக தெரிந்து கொள்ளுங்கள். எனவே பிள்ளைகள், இந்த வேளையிலே நான் இவ்வளவு நேரமும் உங்களுடன் பல்வேறு விதமான விடயங்களில் விபத்து தொடர்பான விடயங்களை நான் உங்களுக்கு முன்வைத்தேன். இதற்கிடையில் சிறு பாடல் ஒன்றை கூறினேன். இந்த பாடலை உங்களுக்கு நன்றாக இருந்திருக்கும் நினைக்கின்றேன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்கள் மென்மேலும் இது தொடர்பான மேலதிக விளக்கத்தையும் படித்து நீங்கள் பரீட்சைக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்வதோடு இறுதியாக உங்களுக்கான பல்வேறு விடயங்களை நான் கூறியது போல இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த பாடம் தொடர்பான ஒரு காணொளி, அதாவது யூடியூப் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூலமாகவும் இந்த பாடம் என்னால் நடத்தப்பட்டது. பண்டாரவளை கல்வி வலயத்தின் ஊடாக யூடியூப், அதாவது நீங்கள் அதை நீங்கள் வலைத்தளத்தில், அதாவது நெட்டில் கூகுளுக்கு சென்று கூகுளில் பார்த்தீங்களா என்றால் அங்கே நீங்கள் கூகுளில் சென்று பண்டாரவளை ஜோனல் ஆஃபீஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் நீங்கள் என்டர் பண்ணினீங்களா, அதில் வரக்கூடிய அந்த பகுதிகளில் வீடியோ காட்சிகளில் என்னுடைய பாடம் இது தொடர்பாக இருக்கின்றது. அதனையும் நீங்கள் வேண்டுமென்றால் மேலதிக விளக்கத்தை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் அதனையும் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் நான் கூறியபடி. எனவே பிள்ளைகள், இன்று நான் நடத்திய பாடமானது உங்களுக்கு முழுமையாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இதுவரையிலும் பிள்ளைகள், ஊவா வானொலி கல்வி சேவையானது குருகுலம் எமக்கு மட்டுமன்றி மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் பேருதவியாக செயற்படுகிறது. இச்சேவை மேலும் வளர வேண்டும் என்பதே எமது ஆசை. எனவே இந்த நிகழ்ச்சியினூடாக எமது சேவையை வழங்குவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய ஊவா வானொலி ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் குருகுல கல்வி சேவைக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி ஒளிபரப்பு செய்ய உதவிய அறிவிப்பாளர்கள் உட்பட ஏனைய நிர்வாகிகளுக்கும் நன்றி நவில்வதோடு பல வழிகளிலும் பல ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கி வருகின்ற எமது பண்டாரவளை கல்வி பணிமனை உதவி கல்வி பணிப்பாளர் திரு யோகேஸ்வரன் ஐயா அவருக்கும் ஏனைய ஆசிரியர் ஆலோசகர்களுக்கும் நன்றியை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இறுதியாக எமக்கு பக்கபலமாக உதவுகின்ற கல்லூரி முதல்வர் திரு சந்திரராஜ் முதல்வர் உட்பட ஏனைய ஆசிரியர்களுக்கும் நன்றியை கூறிக் கொள்வதோடு என் அன்பு மாணவர் செல்வங்களாகிய உங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற உங்கள் பெற்றோர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் பேரன்புக்குரிய ஆசிரியர் திரு கானா சுந்தரம் பிள்ளை, பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி. வாழ்க வளமுடன். ஓங்குக எமது தமிழ் பணி. நன்றி, வணக்கம்.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.